வணக்கம். ஸ்வரூப வித்யா ஆச்சிரமத்தினால் வழங்கப்படும் இப்பாரம்பரிய கதைகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இவற்றை தொகுத்து வாசிப்பவர் யோகரத்ன நிரோஷிதா சேதுராம். இந்தியாவில் இருந்து வந்த இந்த பழங்கால கதைகளில் வரலாறு, புவியியல், பௌதீகவியல், அறநெறி மற்றும் மனித வாழ்க்கையின் ஆன்ம மெய்யுணர்வு நோக்கம் ஆகியவற்றுடன் கடவுளர்கள், அரக்கர்கள் மற்றும் மனிதர்கள் உள்ளனர். அவர்கள் என்னை போலவே உங்களையும் ஊக்குவிப்பார்கள் என்று நம்புகிறேன். கிருஷ்ண அவதாரம் பாகம் 11. விதர்ப சாம்ராஜ்யத்தின் மன்னன் பீஷ்மகவிற்கு 5 ஆண் பிள்ளைகளும் ருக்மிணி என்ற ஒரு பெண்ணும் இருந்தனர். அவள் லக்ஷ்மி தேவியின் அவதாரம் ஆவாள். அவள் குழந்தை பருவத்திலிருந்தே மிகவும் அழகாக இருந்ததோடு நாகரிகமான வனப்புள்ள இளவரசியாக வளர்ந்தாள். அரசர்களும் இளவரசர்களும் அவளின் மனதை கவர்வதற்காக விதர்ப தேசத்திற்கு செல்வார்கள். ஆனால் அவளுடைய இதயமோ கிருஷ்ணன் என்ற அந்த ஒருவனையே விரும்பியது. ருக்மிணி வளரும் போது கிருஷ்ணனை பற்றிய கதைகளால் மிகவும் கவரப்பட்டாள். அவள் கிருஷ்ணனை பற்றிய பல கதைகளை அவளுடைய தாத்தாவிடமிருந்தும் மற்றவர்களிடமிருந்தும் கேட்டிருந்தாள். அவள் கிருஷ்ணனுக்காக தன் இதயத்தில் ஒரு தனி இடத்தை கொடுத்தாள். அவனை காதலித்தாள். கிருஷ்ணனை தவிர வேறு யாரையும் மணமுடிக்க மாட்டேன் என்று சபதம் செய்தாள். அவள் திருமண வயதை அடைந்த போது வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டாள். அவள் கிருஷ்ணனை தன் இதயத்தில் துணைவனாகவே வைத்து கொண்டிருந்தாள். ருக்மிணியின் பெற்றோரும் கிருஷ்ணனை தங்கள் மருமகனாக்கும் எண்ணத்தை வரவேற்றனர். இருப்பினும் ருக்மிணியின் மூத்த சகோதரன் ருக்மி இந்த சம்பந்தத்தை விரும்பவில்லை. கிருஷ்ணனை தமது பரம எதிரியாக கருதிய சிசுபாலன் மற்றும் ஜராசந்தன் உள்ளிட்ட பிற மன்னர்களுடன் ருக்மி நண்பனாக இருந்ததே அதற்கான காரணம். ருக்மி ஒரு இரக்கமற்ற திமிர் பிடித்த இளவரசன். அவன் தனது தந்தை பீஷ்மகவை சமாதானப்படுத்தி இல்லை அச்சுறுத்தி ருக்மிணியின் திருமணத்தை கிருஷ்ணனின் உறவினனான சேதி மன்னனும் தனது அன்பு நண்பனுமான சிசுபாலனுடன் நடத்த ஏற்பாடு செய்தான். பீஷ்மக ருக்மியின் குணம் என்னவென்று நன்கு அறிந்திருந்தான். எனவே தன் நாட்டு மக்களின் நலனுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் கனத்த இதயத்துடன் இந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டான். எந்த தயக்கமும் இல்லாமல் ருக்மி தன்னை வீழ்த்தி அவனது சுயநலத்துக்காக விதர்ப்ப மக்களுக்கு தீங்கு விளைவிப்பான் என்று பீஷ்மக அறிந்திருந்தான். ருக்மி திருமணத்தை விரைந்து நடத்துவதற்கு திருமணத்திற்கான அடுத்து வரும் மங்களகரமான தேதியை உடனடியாக கண்டறியுமாறு அரச ஆச்சாரியானுக்கு கட்டளையிட்டான். தேதி நிர்ணயிக்கப்பட்டதும் ருக்மிணியை திருமணம் செய்ய விதர்பத்தின் தலைநகரான கௌண்டின்யபுரவுக்கு அரச பரிவாரங்களுடன் வருமாறு சிசுபாலனுக்கு முறைப்படி அழைப்பு விடுத்தான். யார் இந்த சிசுபாலன்? சிசுபாலன் சேதியின் மன்னன் தமகோஷவுக்கும் அவனது மனைவி ஸ்ருதஸ்ரவக்கும் மகனாக பிறந்தான். கிருஷ்ணனின் தந்தையான வசுதேவரின் சகோதரிகளில் ஸ்ருதஸ்ரவவும் ஒருவர். சிசுபாலன் 3 கண்கள் மற்றும் 4 கைகளுடன் பிறந்தான். அவனுடைய பெற்றோர்கள் அதை கண்டு திகிலும் பயமும் அடைந்தனர். அவர்கள் அக்குழந்தையை கொல்ல துணிந்தனர். ஆனால் அதனது நேரம் இன்னும் வராததால் அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று ஒரு அசரீரி எச்சரித்தது. குழந்தை வலிமையில் சிறந்து விளங்கும் என்றும், குறிப்பிட்ட ஒருவன் குழந்தையை மடியில் எடுத்து வைக்கும் போது அதனது தேவையற்ற உடல் உறுப்புகள் மறைந்துவிடும் என்றும் அசரீரி மேலும் கூறியது. அத்துடன் அந்த ஒருவனின் கையாலேதான் அக்குழந்தையின் மரணம் பின்னர் நிகழும் என்றும் அக்குரல் எச்சரித்தது. ஒருமுறை கிருஷ்ணனும் பலராமனும் தங்கள் அத்தை ஸ்ருதஸ்ரவவை சந்திக்கச் சென்றனர். விளையாடிக் கொண்டிருக்கும் போது கிருஷ்ணன் குழந்தையான சிசுபாலனை தன் மடியில் அமர்த்தி கொண்டான். அப்போது சிசுபாலனது அவசியமற்ற கண்ணும் கைகளும் மறைந்தன. அசரீரி கூறியதை நினைவில் கொண்டு சிசுபாலனின் மரணம் கிருஷ்ணனின் கையால் நிகழும் என்பதை ஸ்ருதஸ்ரவ அறிந்தாள். அவள் தன் மருமகன் கிருஷ்ணனை தனது மைத்துனனான சிசுபாலனின் முதல் 100 குற்றங்களுக்கு மன்னிப்பு வழங்குமாறு கேட்டு வற்புறுத்தினாள். சிசுபாலனுக்கு தண்ட வக்ர என்ற ஒரு ஒன்றுவிட்ட சகோதரன் இருந்தான். அவர்கள் இருவருமே ஜய மற்றும் விஜயவின் 3வது அவதாரங்கள். இதனால் அவர்கள் இப்பிறவியிலும் விஷ்ணுவின் எதிரிகளாக இருக்க வேண்டி இருந்தது. அவர்கள் மீண்டும் வைகுண்டத்திற்கு சென்று விஷ்ணுவின் வாயிற்காவலர்களாக இருக்க இப்பிறவியின் முடிவே வழிவகுக்கும். முதலில் ருக்மிணி தன் சகோதரனின் ஏற்பாட்டில் சிசுபாலனை திருமணம் செய்து கொள்ளப் போகின்ற செய்தியை கேட்டு நிலை குலைந்தாள். அவள் தன் தந்தை மற்றும் தனது மற்றைய சகோதரர்கள் அனைவரிடமும் கெஞ்சினாள். ஆனால் யாராலும் ருக்மிக்கு எதிராக பேசி அவளுக்கு உதவ முடியவில்லை. கிருஷ்ணன் மீதான அவளது காதல் ருக்மிணியை தைரியமானவளாக்கி உன்னதமான நல்ல குணமுள்ள இளவரசி என்ற அவளது இயல்பான போக்குகளை உடைத்தெறிந்தது. அவள் மிகவும் நம்பியிருந்த ஒரு பிராமணனை தனது இரகசிய தூதனாக கிருஷ்ணனிடம் ஓலையுடன் அனுப்பினாள். அவள் அனுப்பிய ஓலை அவளது முழு சூழ்நிலையையும் விபரித்து கிருஷ்ணனிடமான அவளது அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தியது. மேலும் அவளுடைய சகோதரன் ருக்மி எப்படி அவள் வெறுக்கும் சிசுபாலனை மணந்து கொள்ளும்படி வற்புறுத்துகிறான் என்பதையும் தெளிவுபடுத்தியது. தன்னை கடத்தி சென்று கந்தர்வ மணம் செய்து தன் மானத்தை காப்பாற்றும்படி அவள் கிருஷ்ணனிடம் கெஞ்சினாள். கிருஷ்ணன் வராவிடத்து தன் உயிரை மாய்த்து கொள்வேன் எனவும் கடிதத்தில் மிரட்டல் விடுத்தாள். தூதனை அனுப்பிவிட்டு அவள் கிருஷ்ணனுடன் இருக்க ஏங்கி இரவு பகல் பாராமல் காத்திருந்தாள். பிராமணன் விரைவில் துவாரகையின் வாசலை அடைந்து தாமதமின்றி கிருஷ்ணனின் முன் ஓலையை சமர்ப்பித்தான். தன்னை மீட்டு திருமணம் செய்து கொள்ளுமாறான ருக்மிணியின் வேண்டுகோள் கிருஷ்ணனின் மனதை தொட்டது. அவனும் ருக்மிணியை நேசிக்கத் தொடங்கினான். கிருஷ்ணன் உடனடியாக தனது தேரோட்டியை பயணத்திற்கு தயார் செய்யும்படி கூறினான். ருக்மிணியை மீட்கும் பணியில் பிராமணனை அழைத்து கொண்டு விதர்ப தேசம் நோக்கி புறப்பட்டான். அவர்கள் கௌண்டின்யபுரவின் எல்லையை அடைந்தவுடன் பிராமணனை ருக்மிணியிடம் அனுப்பி வைத்தான். அந்த தீய சதிகாரர்களின் கூட்டுப்படைகளுக்கு எதிராக போரிட்டாவது அவளுடைய தீய சகோதரன் மற்றும் அவனது சதிகார நண்பர்களிடமிருந்து அவளை காப்பாற்றுவதற்காக கிருஷ்ணன் உறுதியளித்து அதிலும் அனுப்பினான். கிருஷ்ணன் விதர்பதேசம் நோக்கி புறப்பட்டவுடன் ஒரு வேலையாய் சென்றிருந்த பலராமன் வீடு திரும்பினான். ருக்மிணியை மீட்பதற்கான கிருஷ்ணனின் பணியை பற்றி அறிந்த பலராமன் கிருஷ்ணன் தனக்கு தெரியாமல் சென்றதில் மகிழ்ச்சி அடையவில்லை. அதிலும் கிருஷ்ணன் யாருடன் சண்டையிட தயாராகிறான் என்று கேட்டு பலராமன் மேலும் சங்கடமடைந்தான். பிரச்சனையை உணர்ந்த அவன் கிருஷ்ணனுக்கு உதவுவதற்காக யாதவர்களின் பெரும் படையை திரட்டி கௌண்டின்யபுரவுக்கு விரைந்தான். கிருஷ்ணன் சென்ற சிறிது நேரத்தில் பலராமனும் படையும் கௌண்டின்யபுரத்தை அடைந்தனர். அவர்களது வருகைக்கு முன்னரே சிசுபாலன் தனது அரச நண்பர்கள் மற்றும் அவர்களது படைகளுடன் அங்கு வந்திருந்தான். அவனது நண்பர்களில் ஜராசந்தன், ஷால்வ, பவுன்ரக, தண்டவக்ர மற்றும் விதுரதன் ஆகியோர் அடங்குவர். அவர்களின் படைகள் ஒரு பெரிய கூட்டு பலத்தை உருவாக்கியது. அவர்களை விதர்ப இளவரசன் ருக்மி ஒரு பிரம்மாண்டமான ஊர்வலத்துடன் வரவேற்றான். வீதிகள் கொடிகளாலும் மாலைகளாலும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. விதர்ப தேசத்தின் குடிமக்கள் அனைவரும் தங்கள் அன்பான இளவரசியின் திருமண நாளை கொண்டாடும் வகையில் சிறந்த ஆடைகளை அணிந்து கொண்டு தெருக்களில் நடமாடினர். எனினும் இளவரசி யாரை திருமணம் செய்து கொள்கிறார் என்பதில் அவர்கள் எள்ளளவும் மகிழ்ச்சியடையவில்லை. அடுத்த நாள் அவளுடைய வாழ்க்கையின் கடைசி நாளாகவும் இருக்கக்கூடும் என்பதால் ருக்மிணி தூக்கமில்லாமல் இரவு முழுவதும் ஏக்கத்துடன் காத்திருந்தாள். மனமுருகி தொழுத வண்ணம் தூது சென்ற பிராமணனை எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். பிராமணனின் வருகை இல்லாமல் காலை விடிந்தது. அவள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கையில் அவளுடைய இடது கை, கண் மற்றும் தொடை என்பன துடித்தன. இது நல்ல சகுனத்தின் உறுதியான அறிகுறியாகும். அத்தருணம் கிருஷ்ணனிடமிருந்து செய்தியுடன் பிராமணன் வந்தான். அதுவரையில் கிருஷ்ணனிடமிருந்து எந்த பதிலும் வராமல் துடிதுடித்திருந்த ருக்மிணிக்கு கிருஷ்ணனின் உறுதி பெரும் நிம்மதியை அளித்தது. அவள் அதன்பின் கவலைப்படவில்லை. அன்று காலை ருக்மிணி கோவிலுக்கு கௌரி தேவியை வணங்கச் சென்றாள். அங்கு திட்டமிட்டபடி கிருஷ்ணன் அவளை கடத்தி செல்ல காத்திருந்தான். நகருக்கு வெளிப்புறத்தில் கோயில் இருந்தது. மணமகள் திருமண நாளன்று கோவிலுக்கு செல்லும் பாரம்பரிய வழக்கப்படி ருக்மிணி தோழிகள் மற்றும் பணிப்பெண்களுடன் ஊர்வலமாக அங்கு சென்றாள். தான் காதலித்த கிருஷ்ணனை முதன் முதலாக சந்திக்கும் எண்ணத்தில் அவள் மனம் மூழ்கியது. சில சமயங்களில் அவள் தன்னைத்தானே கேள்வி கேட்பாள். கிருஷ்ணனை மணக்க தான் தகுதியானவளா என்று சந்தேகிப்பாள். கிருஷ்ணனுக்கு தான் போதுமானவள் அல்ல என்று நினைப்பாள். ஆனாலும் காதல் அனைத்தையும் வெல்லும் அல்லவா? கௌரி தேவியின் தரிசனத்திற்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் அவள் இதயம் மகிழ்ச்சியிலும் நன்றியினாலும் நிறைந்தது. அவள் கோவிலுக்கு போகிறாள் என்ற செய்தி கிருஷ்ணனுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவன் ருக்மிணிக்கு தானும் கோவிலுக்கு வந்ததை உறுதி செய்தபின் திரும்பிச் சென்று கோயிலின் பின்புறமாக தேருடன் காத்திருந்தான். ருக்மிணி தன் கை கால்களை கழுவி தலையில் தண்ணீர் தெளிக்கும் சடங்குகளை பின்பற்றினாள். மௌன விரதத்தை கடைபிடித்து சன்னதிக்குள் நுழைந்து எல்லோரதும் அன்னையான கௌரி தேவியை சரணடைந்து கிருஷ்ணனை திருமணம் செய்ய தேவியிடம் வரம் கேட்டுக்கொண்டாள். வழிபட்ட பிறகு ருக்மிணி கோவிலிலிருந்து வெளியே வந்தாள். அங்கே கிருஷ்ணன் நின்று கொண்டிருந்தான். அவள் பார்வை கிருஷ்ணன் மீது பட்டது. பார்த்தவுடன் அவனிடம் அவள் மீண்டும் தனது இதயத்தை இழந்தாள். கிருஷ்ணன் தன் தேரில் அமர்ந்து அவளை பார்த்து கனிவாக சிரித்தான். ருக்மிணி நேராக கிருஷ்ணனை நோக்கி நடந்து சென்று தன்னை தூக்கி தேரில் ஏற்றுவதற்கு அனுமதித்தாள். ருக்மிணியும் புற மன்னர்களும் உட்பட அனைவரும் பார்த்து கொண்டிருக்கையில் கிருஷ்ணன் அவளை மெதுவாக தன் அருகில் அமர வைத்து அவளுக்கு உரிய இடத்தை, மனைவிக்கான ஸ்தானத்தை அளித்தான். பின்னர் கிருஷ்ணன் குதிரைகளை விரட்டி தேரை விரைவாக ஓட்டினான். ருக்மிணியின் பணிப்பெண்கள் சதியை அறிந்திருந்ததால் மனதுக்குள் மகிழ்ச்சியில் திளைத்தாலும் திகைத்து நிற்பது போல் பாசாங்கு செய்து நடித்தனர். ஒரு சில நொடிகளில் எல்லாம் நடந்தது கண்டு ருக்மியும் அவனது நண்பர்களும் அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் இருந்தனர். கிருஷ்ணனும் ருக்மிணியும் தங்களை ஏமாற்றி விட்டதால் அவர்கள் கோபமடைந்தனர். குள்ள நரிகளுக்கு நடுவில் இருந்து இரையை தூக்கும் சிங்கம் போல கிருஷ்ணன் ருக்மிணியை தமது கண்ணுக்கு முன்னாலேயே கடத்தி சென்றது சிசுபாலனையும் அவன் நண்பர்களையும் எரிச்சல் படுத்தியது. ருக்மிணியை கடத்தி சென்று கிருஷ்ணனை பிடிக்க அனைவரும் விரைந்து வந்தனர். ருக்மியும் அவனது சகோதரர்களும் அவர்களது வீரர்களும் கிருஷ்ணனை துரத்த தொடங்கினர். கிருஷ்ணன் உயிருடன் இருப்பதைக் கண்ட ஜராசந்தனால் கோபத்தை அடக்க முடியவில்லை. கிருஷ்ணனையும் ருக்மிணியையும் பிடிப்பதற்கான அவர்களின் முயற்சிகள் அனைத்தும் நகரத்திற்கு வெளியே சிறிது தூரம் காத்திருந்த வலிமை மிக்க பலராமனது மகத்தான யாதவ படைகளால் தடுக்கப்பட்டன. கிருஷ்ணனுக்கு தப்பிச் செல்ல நேர அவகாசம் கொடுப்பதற்காக பலராமன் தனது வீரர்களுக்கு எதிர்ப்படைகளை மறைந்திருந்து தாக்கும்படி கட்டளையிட்டான். கடுமையான போர் மூண்டது. யாதவ வில் வீரர்கள் முழுமையாக தயாராகி தங்கள் எதிரிகளை நோக்கி பெருவாரியாக அம்புகளை மழை போல் பொழிந்தனர். ஜராசந்தன் மற்றும் சிசுபாலனின் படைகள் அதிக ஆயத்தமில்லாமல் எதிர்த்தாக்குதலை நடத்த வேண்டி இருந்தது. அது அவர்களுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. மிக விரைவில் அவர்கள் தாக்குதலை கைவிட்டனர். அவர்கள் பெரும் இழப்புகளை சந்தித்ததனால் போரை கைவிட்டு பின்வாங்குமாறு தங்கள் வீரர்களுக்கு உத்தரவிட்டனர். படைகள் தங்கள் உயிரை காப்பாற்ற போர்க்களத்தை விட்டு நாலா பக்கமும் ஓடின. தோல்வியை ஏற்கும் எண்ணம் ருக்மிக்கு பிடிக்கவில்லை. நண்பர்களின் கோழைத்தனத்தை கேலி செய்துவிட்டு கிருஷ்ணனை அவன் தனியாக பின்தொடர்ந்தான். ருக்மி ஆழ்ந்த பழிவாங்கும் மனநிலையில் இருந்தான். தன் சகோதரி இல்லாமல் தலைநகருக்கு திரும்ப மாட்டேன் என்று சபதம் எடுத்தான். அவன் எப்படியோ பலராமனிடமிருந்து தப்பித்து சிறிது நேரத்தில் கிருஷ்ணனின் தேரை நெருங்கினான். கிருஷ்ணன் அவனுடன் சண்டையிட விரும்பவில்லை. ஆனால் ருக்மிணியை அவதூறான வார்த்தைகளால் அவமதிக்க தொடங்கிய போது கிருஷ்ணன் தனது வில்லை எடுக்க வேண்டியிருந்தது. சிறிது நேரத்தில் ருக்மியின் தேர், குதிரைகள் மற்றும் அவனது தேரோட்டியையும் கிருஷ்ணன் வீழ்த்தினான். ருக்மி தரையில் விழுந்து காயமடைந்த நிலையில் இருந்தான். கிருஷ்ணன் கீழே குதித்து ருக்மியை தன் கைகளால் பிடித்தான். கிருஷ்ணனின் கோபம் தனது அண்ணனை என்ன செய்யுமோ என்று வருந்தி ருக்மிணி தலையிட்டாள். தன் சகோதரனின் மேல் கருணை காட்டும்படி கிருஷ்ணனை வேண்டினாள். கிருஷ்ணன் தனது பிரியமான ருக்மிணியின் வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து ருக்மியின் தலைமுடி, மீசை மற்றும் தாடியை தனது வாளால் வழித்து அவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்பித்து ருக்மியின் தோற்றத்தை சிதைத்தான். இது ஒரு இளவரசனுக்கு ஒரு பெரிய அவமானம். அது மரணத்தை விட மோசமானது. பலராமன் விரைவில் அவ்விடம் வந்தான். ஆனால் ருக்மியை அவமதித்த கிருஷ்ணனின் செயலால் அவன் அதிகம் மகிழ்ச்சி அடையவில்லை. ஏனெனில் ருக்மி இப்போது தமது சொந்த உறவினன். எதிர்காலத்தில் பலராமனின் கையில் ருக்மிக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை அறிந்திருந்த கிருஷ்ணன் பலராமனை பார்த்து ஈழனமாக சிரித்தான். கிருஷ்ணனிடமிருந்து தன் சகோதரியை விடுவிக்க தவறினால் தலைநகருக்கு திரும்ப மாட்டேன் என்று ருக்மி சபதம் எடுத்திருந்ததால் போஜகதா என்ற இடத்திற்கு சென்றான். கிருஷ்ணனை கொல்வதாக சபதம் செய்து பழி வாங்கும் மனப்பான்மையுடன் அங்கு வாழ்ந்தான். கிருஷ்ணனும் பலராமனும் ருக்மிணியுடன் துவாரகைக்கு திரும்பினார்கள். பின்னர் கிருஷ்ணன் ருக்மிணியை முறையான பாரம்பரிய சடங்குகளுடனும் இருவரின் பெற்றோரின் ஆசீர்வாதத்துடனும் முறைப்படி திருமணம் செய்து கொண்டார். குரு கேகய விதர்ப குந்தி சருஞ்சய ஆகிய அரச குடும்பங்கள் திருமணத்தில் கலந்து கொண்டு தம்பதிகளை ஆசீர்வதித்தனர். ஓம் நமசிவாய.